நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தை இன்று முதல் நாம் படிக்க இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அனாதி தேவனுடைய வெளிப்படுத்தல் வேத புத்தகத்தின் மூலமாக இன்று மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ள மோசேயின் மூலமாக முதலாவது 5 புத்தகங்களை, அதாவது 5 சட்ட புத்தகங்களை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து தேவன் சரித்திர புத்தகங்கள் மூலமாகவும் சங்கீத புத்தகங்கள் மூலமாகவும் தீர்க்க தரிசன புத்தகங்கள் மூலமாகவும் தொடர்பு கொண்டார். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது முதலாவது 4 சுவிசேஷங்களை பார்க்கிறோம். அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு இடம்பெறுகிறது. அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகமாகிய சரித்திர புத்தகத்தை பார்க்கிறோம். அந்த சரித்திர புத்தகத்தை தொடர்ந்து பல நிருபங்களை நாம் காண்கிறோம். அதில் பெரும்பான்மையான நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலினால் எழுதப்பட்டவைகளாகும். இந்த நிருபங்கள் மூலமாக பவுல் அப்போஸ்தலன் பின்தொடர் ஊழியத்தை செய்திருக்கிறார். நிருபத்திற்கும் கடிதத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் கடிதங்களாக எழுதப்பட்ட இந்த நிருபங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை தொடுகின்றவைகளாகவும் உற்சாகப்படுத்துகின்றவைகளாகவும் இருக்கின்றன. நம்மை பொறுத்த மட்டில் இந்த நிருபங்கள் இன்றைக்கு நமக்காகவே எழுதி அனுப்பப்பட்ட நிருபங்களாக காணப்படுகின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு சபைகளுக்கு எழுதிய அந்த நிருபங்கள் கர்த்தர் நம்மோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இன்றும் பேச உதவியாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் முழு உலகத்திற்கும் சுத்த சுவிசேஷத்தின் விளக்கத்தை எடுத்து கூறும் தெளிவான அறிக்கையாகும். பவுல் அப்போஸ்தலனை பொறுத்த மட்டில் சுவிசேஷம் என்பது முழு உலகத்தையும் அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியாகும். அன்று முழு உலகத்திற்கும் ரோமாபுரி மையமாக இருந்தது. முழு உலகத்திற்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் நிருபமாகவும் கடிதமாகவும் அமைந்துள்ளது. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 15 அதிகாரம் 15-16 வசனங்களிலே இவ்வாறாக ஒரு அறிக்கையை விடுக்கிறார். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதுகிறேன் என்று கூறுகிறார். இங்கு பவுல் தான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கிறேன் என்று தெளிவாக எடுத்துக் கூறுகிறார். கலாத்தியர் 2:8-9 வசனங்களை பாருங்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாய் எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கிறார். ரோமருக்கு எழுந்த நிருபம் கடைசி அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு பவுல் தான் அறிந்த அநேகம் பேரை குறிப்பிடுகிறார். அவர்களில் அநேகர் புறஜாதிகளாயிருக்கிறார்கள். அன்று ரோமாபுரியில் உண்டான திருச்சபையானது அதிகபட்சம் புறஜாதிகளை கொண்ட சபையாக அமைந்திருந்தது. பவுல் தன் ஊழிய ஒழுங்கை குறிப்பிடும் போது ரோமர் 15:21 வசனத்திலே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று கூறுகிறார். அப்படியானால் இந்த ரோம சபையை வேறொருவர் ஸ்தாபித்திருந்தால் பவுல் அங்கு சென்றிருக்க மாட்டார். ஆனால் அவர் ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்றிருந்த தன்னுடைய விருப்பத்தை ரோமர் 15:15 குறிப்பிடுகிறார். ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ரோமாபுரிக்கு செல்ல பவுல் விரும்பினார். பவுல் அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக தன்னுடைய அழைப்பை தெளிவாக வெளிப்படுத்துவதை அப்போஸ்தலர் 26 நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 26:17-18 வசனங்களிலே உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் என்று தன்னுடைய அழைப்பை அங்கு விளக்குகிறார். ரோமாபுரிக்கு போய் அங்குள்ள விசுவாசிகளை பார்க்க வேண்டும் என்று பவுல் விரும்பியதை அப்போஸ்தலர் 19:21 வசனத்திலும் நாம் காணலாம். இந்த நிருபத்தை எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது இந்த கடிதம் எழுதப்பட்ட ரோமாபுரியை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். ரோமாபுரியை குறித்து நாம் சிந்திக்கும் போது முதலாவது நம் முன் வருகிற கேள்வி ரோமாபுரியில் உண்டாயிருந்த திருச்சபையை யார் உண்டாக்கியது என்பதாகும். இரண்டாம் நூற்றாண்டில் உண்டாயிருந்த திருச்சபையின் பாரம்பரியம் பேதுரு அப்போஸ்தலன் ரோமாபுரியில் ஊழியம் செய்ததாகவும் அங்கு இரத்த சாட்சியாக மறித்ததாகவும் கூறுகிறது. நான்காவது நூற்றாண்டில் உண்டாயிருந்த திருச்சபை ரோம சபையின் முதலாவது பேராயராக பேதுரு இருந்தார் என்று கூறுகிறது. ஆனால் இந்த பாரம்பரியங்களுக்கு எந்தவிதமான தெளிவுகளையும் புதிய ஏற்பாட்டில் நாம் காண முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு ரோமாபுரியில் ஊழியம் செய்திருந்தால் மற்றவர்களின் அஸ்திபாரத்தின் மேல் கட்ட விரும்பாத அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு ஊழியம் செய்ய கடந்து செல்ல விரும்பியிருக்க மாட்டார். மேலும் அவர் ரோமாபுரிக்கு நிருபத்தை எழுதும் போது அந்த கடிதத்தை பேதுருவுக்கு எழுதியிருப்பார் அல்லது பேதுருவை பற்றி அந்த கடிதத்தில் நிச்சயமாக குறிப்பிட்டிருப்பார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோமாபுரியில் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்பதை கிளமெண்டின் என்பவர் தனது முதலாவது நிருபத்தில் கூறுகிறார். கிபி 64 ஆண்டு நீரோ மன்னன் செய்த மகா சங்காரத்தில் அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்திருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. ஆனால் பேதுரு ரோமாபுரியில் உள்ள சபையை உண்டாக்கவில்லை. ரோமாபுரியிலிருந்து எருசலேமுக்கு வந்திருந்த யூதர்களில் சிலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரோமாபுரியில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்க வேண்டும், அவர்கள் மூலமாக சபை எழும்பியிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ஆனால் அன்று எருசலேமில் தொடங்கிய சபையானது 100க்கு 100 யூதர்களை கொண்டதாகும். அது மாத்திரமல்ல, அவர்கள் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க கூடும் என்று கூட நம்பவில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட கொர்னேலியுவின் வீட்டின் அனுபவத்திற்கு முன்பு புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இல்லை. ஆதலால் இந்த யூதர்கள் இந்த சபையை தொடங்கியிருக்க முடியாது. ஏனென்றால் ரோமாபுரியில் உள்ள சபையிலே பெரும்பான்மையினர் புறஜாதிகளாக இருந்தார்கள். பவுல் ரோமாபுரிக்கு சிறை கைதியாகத்தான் முதலாவதாக கடந்து செல்கிறார். அதற்கு 2 வருடத்துக்கு முன்பே ரோமாபுரியாருக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்பொழுதே அங்கு மாபெரும் திருச்சபை உண்டா இருந்திருக்கிறது. ஆதலால் பவுலப்போஸ்தலனும் இந்த திருச்சபையை உண்டாக்கவில்லை என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல்தான் இந்த திருச்சபையை உருவாக்கினார் என்று நாம் பல தெளிவுகளோடு கூறலாம். ரோமாபுரிக்கு கடந்து செல்லாமலே தூரத்தில் இருந்தே அவர் இந்த திருச்சபையை உருவாக்கியிருக்கிறார். அது எவ்வாறு நடக்கும் என்று ஒருவேளை நாம் கேட்போமானால், பவுல் எபேசு பட்டணத்திலே ஊழியம் செய்யும் போது திறன்னு என்பவனுடைய கலாசாலையிலே 2 வருடம் ஊழிய பயிற்சி கொடுத்து வந்தார். அதன் மூலமாக எபேசுவை சுற்றிலும் பல திருச்சபைகள் உருவாக்கப்பட்டது என்று படித்தோம். கொலோசேயருக்கு பவுலப்போஸ்தலன் தன் நிருபத்தை எழுதும் போது, கொலோசையில் இருக்கிற உங்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் என்று எழுதுவதை கொலோசியர் 2:1 பார்க்கிறோம். ரோமாபுரி மிகவும் ஒரு பெரிய பட்டணம். பவுல் அங்கு கடந்து செல்லவில்லை, மற்ற அப்போஸ்தலரும் அங்கு கடந்து செல்லவில்லை. ஆனாலும் திருச்சபை அங்கு உருவாயிருக்கிறது. அது எவ்வாறு உருவாயிற்று? நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிறபடி பவுலப்போஸ்தலன் ரோம சாம்ராஜ்யத்தின் பல பகுதிகளிலே ஊழியம் செய்து அநேக சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தியதை அப்போஸ்தலன் நடவடிக்கை புத்தகத்தில் நாம் படித்தோம். ரோமாபுரியானது எல்லோரையும் தன்னிடமாக வசீகரிக்கும் ஒரு நகரம். பவுலப்போஸ்தலனின் ஊழியத்தால் தொடப்பட்டவர்கள் அநேகர் இவ்வாறு ரோமாபுரியில் சென்று குடியேறியிருக்கிறார்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற ஒரு கேள்வியை எழலாம். அப்போஸ்தலன் நடவடிக்கை புத்தகத்திலே ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கிறோம். பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். கொரிந்து பட்டணத்தில் அவர் யாருடன் தங்குகிறார்? அப்போஸ்தலர் 18:3. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனாயிருந்தபடினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீடு ரோமாபுரியில் இருக்கிறது. ஆனால் ரோமாபுரியிலிருந்து யூதர்கள் வெளியேற வேண்டும் என்று கிலவுதியு ராயனால் கட்டளை பிறந்ததினாலே அவர்கள் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார்கள். தொடர்ந்து அப்போஸ்தலர் 18:18 அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடனே கூட எபேசுவுக்கு வருகிறார்கள். அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையான சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆனால் ரோமாபுரிக்கு பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது அவர்கள் ரோமாபுரிக்கு கடந்து சென்று விட்டார்கள். ரோமர் 16:3 பவுல், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாளையும் வாழ்த்துங்கள் என்று வாழ்த்து கூறுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வீட்டில் ரோமாபுரியில் ஒரு சபை கூடி வருகிறது என்பதையும் ரோமர் 16:5 நாம் காணலாம். இந்த ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாளையும் குறித்து ரோமர் 16:4 மாத்திரமல்ல, அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் பல காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் சுவிசேஷத்திற்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அப்பல்லோவை ஆண்டவருக்குள் நடத்தியவர்கள். இந்த தம்பதி அல்லாது இன்னும் அநேகர் பெயரை ரோமர் 16:16 நாம் காணலாம். இவர்கள் ரோமாபுரியில் உள்ள சபையில் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? ரோமாபுரிக்கு செல்லாத பவுலுக்கு இவர்களை எப்படி தெரியும்? பிரியமானவர்களே, பவுல் இவர்களை அறிந்திருந்தால் ஏதோ ஒரு இடத்தில் எங்கோ இவர்களை பவுல் சந்தித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவர்களை வழிநடத்தியிருக்கிறார். இவர்கள் மூலமாக ரோமாபுரியிலே இன்றைக்கு மாபெரும் திருச்சபை எழுப்பப்பட்டிருக்கிறது. பவுல் மூலமாக இந்த ஊழியம் தொடங்கி ரோமாபுரியிலே திருச்சபையாக மாறிற்று. பவுல் ஒருவேளை ரோமாபுரிக்கு கடந்து செல்லாவிட்டாலும் ரோமாபுரியை குறித்து நன்கு அறிந்திருந்தார். அந்த பட்டணத்தை குறித்தும் அந்த பட்டணத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை குறித்தும் பவுல் நன்றாக அறிந்திருந்தார். அந்நாட்களிலே ரோமாபுரியானது உலகிலேயே மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்தது. அங்கு ஏற்படும் மாற்றங்கள் முழு உலகத்தையும் பாதித்தது. ரோம சாம்ராஜ்யத்தின் எல்லா இடங்களிலும் ரோமாபுரியில் நிகழும் நிகழ்ச்சிகள் வானொலி செய்தி போல பரவிக்கொண்டே இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி, தெசலோனிக்கே போன்ற ரோம குடியிருப்புகளை சந்தித்திருக்கிறார். ரோமருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய சட்டத்திட்டங்கள், அவருடைய மொழிகள், அவருடைய கலாச்சாரங்கள், இதை எல்லாவற்றையும் பவுல் நன்றாக அறிந்திருக்கிறார். ரோம வீதிகளிலே பவுல் நடந்திருக்கிறார். ரோம போர் வீரர்களை அவர் நெடுஞ்சாலைகளிலும் சந்தைகளிலும் சந்தித்திருக்கிறார். ரோம சிறையில் அவர் உறங்கியிருக்கிறார். ரோம நியாயாதிபதிகளுக்கு முன்பாக நின்றிருக்கிறார். ஏன், ரோம குடிமகன் என்ற உரிமையையும் அவர் அனுபவித்திருக்கிறார். ஒருவேளை அவர் ரோமாபுரிக்கு செல்லாவிட்டாலும் ரோமாபுரியை குறித்து முழுவதுமாக அறிந்திருந்தார். அன்று உலகத்துக்கு தலைநகரமாக இருந்த ரோமாபுரிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் கடமைப்பட்டிருந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற சுவிசேஷத்தை ரோமாபுரிக்கும் அறிவிக்க வேண்டும். ரோமாபுரியானது ஒரு காந்தம் போல உலகத்தை தன்னை நோக்கி இழுத்தது. அன்றைய ரோம சாம்ராஜ்யத்திலே அப்போஸ்தலர்கள் பல இடங்களிலே கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேக ஆயிரம் விசுவாசிகள் உலகத்தின் ஈர்ப்பு மையமாக இருந்த ரோமாபுரியை நோக்கி இழுக்கப்பட்டார்கள். அவர்கள் ரோமாபுரியிலே குடியேறினார்கள். ஒருவேளை ரோமாபுரியில் உள்ள சபையை குறிப்பிட்ட ஒருவர் உண்டாக்கவில்லை, ஆனால் பவுலப்போஸ்தலன் மூலமாக ரோம சாம்ராஜ்யத்தின் பல பகுதிகளிலும் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரோம குடிமக்கள் இந்த சபையை உண்டாக்கினார்கள். ரோமாபுரிக்கு தன் நிருபத்தை பவுலப்போஸ்தலன் எழுதும் போது மிகவும் உரிமையோடு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக நாம் தொகுத்து கூற வேண்டுமானால் பவுலப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு தன் நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதும் வரை அவர் அங்கு கடந்து செல்லவில்லை, ஆனாலும் அங்குள்ள ஒவ்வொருவரையும் அவர் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறார். பவுல்தான் இந்த சபை உருவாக காரணமாக இருந்தவர். நிருபத்தை எழுதியது யார் என்று பார்த்தோம். ரோமாபுரியை குறித்தும் அங்குள்ள சபையை குறித்தும் சிந்தித்தோம். இப்பொழுது அந்த நிருபத்தின் பொருளடக்கத்தை சற்று நாம் கவனித்து பார்ப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபத்தை நாம் படிக்க துவங்கும் போது இதை முழுவதும் புரிந்து கொள்வதற்கும் அதை விளக்கி கூறுவதற்கும் நம்முடைய தகுதி போதாது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நிருபம் தேவனுடைய நீதியை குறித்து பேசுகிறது. தேவனுடைய நீதியை குறித்து பிரசங்கிக்க எத்தனையோ ஆண்டுகளாக முயற்சிக்கிறோம், ஆனால் இந்த ஒரு செய்திதான் உலகம் இதுவரை கேட்கவும் ஏற்றுக்கொள்ளவும் விரும்பாத ஒரு செய்தியாகும். உலகமானது மனிதனுடைய மகிமையை கேட்க விரும்புகிறது. தேவன் உயர்த்தப்படுவதை விட மனிதனை உயர்த்தி கூறுவதை உலகம் அதிகமாக விரும்புகிறது. பிரியமானவர்களே, மனிதனுடைய பெருமைகளை எடுத்து பேசுவதனால் விழுந்து கிடக்கும் மனித சமுதாயத்தை நாம் உயர்த்த முடியாது. அது சீர்திருத்த வாய்ப்பை கொடுக்கவும் முடியாது. மனிதனுடைய பாவ நிலைமைக்கு ஒரு பரிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்டு. இழந்து போன ஒவ்வொருவருக்கும் கிருபையாக இலவசமாக தேவன் அதை கொடுத்திருக்கிறார். இதுதான் ரோமருக்கு எழுந்த நிருபத்தின் மாபெரும் செய்தியாகும். பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்வன் ரோம பேரரசாலே வாழ தகுதியற்றவன் என்று தீர்மானிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டவன். ஆனால் அவனை பார்த்து இயேசு, உன்னை நான் பரலோகத்திற்கு தகுதியுள்ளவன் ஆக்குகிறேன் என்று கூறுகிறார். லூக்கா 23:43 இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பாய் என்றார். தேவன் நம்மை போன்ற வழி விலகிப்போன பாவிகளை எடுத்து தேவனுடைய குடும்பத்துக்குள் கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளாக்குகிறார். அதை அவர் ஏன் செய்கிறார்? நம்மில் எந்த தகுதியையும் பார்ப்பதில்லை. கல்வாரியில் அவர் மரித்ததினால் அவர் அதை செய்கிறார். அதைத்தான் ரோமருக்கு எழுந்த நிருபம் நமக்கு மாபெரும் செய்தியாக எடுத்துக் கூறுகிறது. ரோமருக்கு எழுந்த நிருபம் முதலாவது தேவனுடைய நீதியை எடுத்துக் கூறுகிறது. இரண்டாவது தேவனுடைய நன்மை நிறைந்த தன்மையை எடுத்துக் கூறுகிறது. மூன்றாவது தேவனுடைய சர்வ வல்லமையை எடுத்துக் கூறுகிறது. நான்காவதாக தேவனுடைய கிருபையை எடுத்துக் கூறுகிறது. ஐந்தாவதாக தேவனுடைய பிரமாணத்தை எடுத்துக் கூறுகிறது. சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த கோடேட் என்பவர் ரோமருக்கு எழுந்த நிருபம்தான் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது என்று கூறுகிறார். எங்கெல்லாம் இந்த புத்தகம் அதிகமாக ஆராயப்பட்டதோ அங்கெல்லாம் ஆன்மீக எழுப்புதல் உண்டாயிற்று என்று அவர் கூறுகிறார். மார்ட்டின் லூத்தர் ரோமருக்கு எழுந்த நிருபத்தை குறித்து இவ்வாறாக கூறுகிறார். புதிய ஏற்பாட்டின் தலை சிறந்த பகுதி ரோமருக்கு எழுந்த நிருபமாகும். இது சுத்த சுவிசேஷத்தை எடுத்து கூறுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை முழுவதும் மனப்பாடம் செய்வது மாத்திரமல்ல, தன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் அன்றாட அப்பமாக தன் ஆத்மாவுக்கு போஜனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நான் அதிகமாக படித்து விட்டேன், அதிகமாக உபயோகித்து விட்டேன் என்று கூற முடியாது. ரோமருக்கு எழுந்த நிருபத்தை எத்தனை அதிகமாக நாம் படிக்கிறோமோ அத்தனை அதிகமாக அது விலை உயர்ந்ததும் ருசி நிறைந்ததும் ஆக மாறுகிறது என்று கூறுகிறார். ஆதி திருச்சபையின் பிதாக்களில் ஒருவரான கிறிஸ்தம் வாரத்திற்கு இருமுறை இந்த நிருபத்தை வாசித்து கேட்பாராம். ரோமருக்கு எழுந்த நிருபம் தலை சிறந்த நிருபம் என்று அநேகர் கூறியிருக்கிறார்கள். இன்னும் தலை சிறந்த விஞ்ஞானி ஒருவர் இந்த புத்தகத்தை படித்து உண்மையான விசுவாசத்தை பெற்றுக் கொண்டார். அவருடைய பெயர் மைக்கேல் பாரடே. இந்த மைக்கேல் பாரடே மரணப்படுக்கையில் இருக்கும் போது ஒரு நிருபர் அவரை சந்தித்து, உங்களுடைய கடைசி விருப்பம் என்ன, நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பாரடே அவரை பார்த்து, எனக்கு எந்தவிதமான கவலையும் கிடையாது, என்னுடைய விசுவாசம் எனக்காக மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உறுதியாக இருக்கிறது, அவர் பரலோகத்துக்கு செல்லும் வழியை எனக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் என்றாராம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த ரோமருக்கு எழுதிய நிருபம் பெட்ஃபோர்ட் டிங்கர் என்னும் மனிதனை மாற்றிவிட்டது. அவரை ஜான் பன்யன் என்று அழைக்கிறோம். இவர் ஒரு பெரிய அறிவாளியோ ஒரு கவிஞனோ அல்லது எழுத்தாளனோ அல்ல, ஆனால் அவர் எழுதிய புத்தகம் பரிசுத்த வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே மிக அதிகம் விற்கப்பட்ட புத்தகமாகும். ஜான் பன்யன் எழுதிய மோட்ச பிரயாணம் ஒரு பாவி கிருபையினால் ரட்சிக்கப்படுவதை சித்தரிக்கிறது. ஜான் பன்யன் ரோமருக்கு எழுந்த நிருபத்தை படித்தார். இது என் வாழ்க்கை சரித்திரத்தை சித்தரிக்கிறதே என்று அவர் கூறினார். ஒரு பரதேசி சிலுவையினிடத்தில் வந்தபோது அவனுடைய பாவ பாரங்கள் எப்படி உருண்டு போயிற்று, அவன் அங்கிருந்து எவ்வாறு மோட்ச பயணத்துக்கு பிரயாணப்படுகிறான் என்பதை ரோமருக்கு எழுந்த நிருபத்தை ஆதாரமாக வைத்து அவர் சித்தரிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு பெரும் ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். ரோமருக்கு எழுந்த நிருபத்தை ஒழுங்காக தவறாமல் நாம் வாசிக்க வேண்டும். இதை வாசிக்கும் போது கவனமாக வாசிக்க வேண்டும். அதோடு கூட ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் இந்த புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த ரோமருக்கு எழுந்த நிருபத்தை நிச்சயமாக வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசத்தில் உறுதிப்பட இது பேருதவியாக இருக்கும். இந்த புத்தகத்தை நாம் 35 பாடங்களாக அடுத்த 7 வாரங்களில் படிக்க இருக்கிறோம். இந்த புத்தகத்தை நாம் படித்து முடிக்கும் போது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஆழமான அனுபவத்துக்குள் கடந்து சென்று கிறிஸ்துவுக்காக அதிக கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாயிருக்கிறது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் இந்த நிருபத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கற்றுக்கொள்ள எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், நாங்கள் நீதிமான்கள் என்று விளங்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நல்ல செய்தி இயேசுவை நோக்கி
வேத ஆராய்ச்சி விஸ்வவாணி தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2 தமிழ்நாடு.
இன்னும்
கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். 2 தீமோத்தேயு 2:7.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.